மலர் விரிக்க காணுங்கள். இதயமென்ற மலர் விரித்த மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயமென்ற மலர் விரித்த மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்த அன்பு உதயமாகவே பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாதரே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் இறை ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். மனிதருடைய திட்டமும் இறை திட்டமும் அடிப்படையில் வெவ்வேறானவை. மனிதரின் திட்டத்தை முன்னிறுத்துவதாம் அல்லது நம்மை அழைக்கும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு அடிபணிவதா என்கின்ற கேள்வி எழுகின்ற பொழுதும், என்கின்ற சூழலுக்கு நாம் தள்ளப்படுகின்ற பொழுதும், ஆண்டவருடைய கட்டளைக்கு அடிபணுவதே மேலானது என்பதை இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இறைவனுடைய அருள் வளங்களை நமக்கு அள்ளி கொடுக்கின்ற இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாடும் நம்முடைய குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்களை எண்ணி பார்த்தும் இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும் போது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோத்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்கள் இனங்கள் அதை நோக்கி சாரை சாரையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறி வாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்ட போது அகமகிழ்ந்தே, எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றன. இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இன்னம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெறுகும்படி நான் மன்றாடுவேன்.
மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 5-11 முடியும். அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோதும் நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயாம், நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கும் யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களை, மீண்டுமாய் உங்களுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் என் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். நேற்றைய தினம் நாம் எல்லாம் திருவழிபாட்டினுடைய புத்தாண்டினை கொண்டாடி சிறப்பித்திருப்போம். ஆகவே என்னுடைய சார்பில் உங்களுக்கு புத்தாண்டினுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். திருவருகை காலம் என்றாலே நம்முடைய மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி நம்மை ஆட்கொள்ளும். பரிசுகள், பட்டாசுகள், ஜோடனைகள், விண்மீன், நட்சத்திரம், குடில் என சொல்லி, கிறிஸ்து பிறப்பு என சொன்னாலே, திருவருகை காலம் என சொன்னாலே எப்பொழுதும் மகிழ்வலைகள் நம்மை ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். ஆனால் கிறிஸ்துமஸ் என்பதோ திருவருகை காலம் என்பதோ வெறும் பரிசுகளை மட்டும் நமக்கு கொடுத்து கொண்டாட மட்டும் நம்மை அழைக்கவில்லை. மாறாக நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை வாழ்ந்திட அழைக்கின்றது. அதுதான் திருவருகை காலத்தினுடைய அடிநாதமாக இருக்கின்றது. இன்றைய நாளில் வாசகங்களினுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிற இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் திங்கக்கிழமையில் நாம் வாழ்ந்து காட்ட இருக்கின்ற ஒரு அருமையான விழுமியம், கடவுளுடைய திட்டத்திற்கு முன் நாம் நம்மையே தாழ்த்துவது. ஆம் அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதும் மனிதர்களாகிய நாம் சிலவற்றை எண்ணிக்கொண்டே இருப்போம், முடிவெடுத்து கொண்டே இருப்போம். இப்படி இருக்க வேண்டும், இப்படி படிக்க வேண்டும், இந்த நிலையை அடைய வேண்டும், இந்த ஊருக்கு செல்ல வேண்டும், அங்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என சொல்லி எப்பொழுதுமே மனிதர் நமக்குள் திட்டமிடுவதை, அந்த திட்டத்தை அடைவதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருப்பதை வாழ்க்கையினுடைய அடிநாதமாக பார்க்கிறோம். அதே சமயத்தில் நாம் எப்படி நமக்கென ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோமோ அதுபோல் நம்மை படைத்து வாணக தந்தை நமக்கென சொல்லி அவரும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் எல்லோருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இங்கு என்ன ஒரு கடினமான ஒரு உண்மை என சொன்னால், மனிதன் தன் திட்டத்தை கண்டுபிடிப்பதிலும் அதை அடைவதிலுமே வாழ்க்கை முடிந்து போகிறது. இறைவனுடைய திட்டத்தை கண்டடைந்து இறை திட்டத்திற்கு முன்னால் தன்னை தாழ்த்திக் கொள்பவர்கள் வெகு சிலரே, அவர்களை நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய திட்டத்திற்கு முன் மனிதன் தன்னுடைய திட்டத்தை இழப்பதை ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக, வருத்தத்திற்குரியதாக பார்க்கின்ற நிலையும் ஏற்படுவதை இன்று நாம் மிக பிரபலமான யதார்த்தமாக பார்க்கிறோம். நான் அதை விட்டு கொடுத்துட்டேன், கடவுள் எனக்கு இப்படியா சொல்கிறாரு, இல்லையே நான் ஆசைப்பட்டது, நான் கனவு கண்டது வேற மாதிரி இருக்கேன்னு சொல்லி நம்முடைய கனவுகளை பிடிப்பதில் நாம் ஆர்வத்தோடு இருக்கிறோம். பெரும்பாலும் கனவு காண்பதும் கனவுகளை அடைவதற்காக ஓடி உழைப்பதும் தவறில்லை. ஆனால் கடவுள் நமக்கென சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் என சொன்னால் அதை நாம் மிக ஆழமாக ஆய்ந்துணர வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்னும் சில நாட்களில் நாம் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவினை கொண்டாட இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் என்னை அதிகமாக பாதித்த ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய கரங்களில் புத்தகங்கள் தவழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலகை தன் அறிவினால் ஆள வேண்டும் என சொல்லி பிரான்சிஸ் சவேரியார் கனவு காண்கிறார். அந்த கனவை அவர் அடைவதற்காக அந்த பல்கலைக்கழகத்தில் இரவு பகலாக படிக்கிறார், உழைக்கிறார். அதே பல்கலைக்கழகத்தில் அவருடைய கல்லூரியினுடைய சமகால மாணவனாக இருப்பவர்தான் இஞ்ஞாசியார் அவர்கள். அப்படியே பிரான்சிஸ் சவேரியாவிற்கு எதிர்ப்பதம், இந்த உலகை அறிவால் அல்ல, ஆண்டவரால், ஆண்டவருடைய வார்த்தையால் நிரப்ப வேண்டும் என சொல்லி அவர் அங்கே படிக்கிறார். இருவருக்கும் இடையில் ஒரு நாள் உரையாடல். கண்டிப்பாக பிரான்சிஸ் சவேரியார் தன் அறிவை எல்லாம் இஞ்ஞாசியாரிடம் கொட்டி தீர்த்திருக்க வேண்டும். ஆனால் இஞ்ஞாசியார் சொன்ன பதிலோ, அவரிடம் எடுத்து காட்டி இறை வார்த்தையோ என்ன, உலகத்தையெல்லாம் நீ ஆதாயமாக்கி கொண்டாலும் உன்னுடைய ஆன்மாவை நீ இழந்தால் அதனால் உனக்கு கிடைக்கும் பலன் என்ன? இந்த ஒரு இறை வார்த்தை தனக்கென இதனால் வரை பிரான்சிஸ் சவேரியார் கொண்டிருந்த எல்லா திட்டங்களையும் அவரின் தனிப்பட்ட ஓட்டத்தையும் முற்றுப்புள்ளி வைத்தது. அவருடைய வாழ்க்கையை அப்படியே அந்த இறை வார்த்தை புரட்டி போட்டது. கடவுள் எனக்கென சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை நான் இஞ்ஞாசியாருடைய வார்த்தை வழியாக கண்டுபிடித்திருக்கிறேன் என சொல்லி அந்த மனிதன் ஓட ஆரம்பிக்கிறார். எந்த கரங்களில் புத்தகங்களை தாங்கி சுமந்தாரோ அந்த கரங்கள் விவிலியத்தை, அந்த கரங்கள் ஆண்டவரை, அவருடைய நாவு ஆண்டவருடைய திருநாமத்தை இறை வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறது. நம் தேசத்திற்கு வருகிறார், அவருடைய அழகான ஜெபம் இருக்கிறது, என்னிடமிருந்து எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு ஆன்மாவை மட்டும் தாருங்கள் என்றபடிக்கு அவர் இறைவனுடைய திட்டத்திற்கு முன்னால் தன்னை தாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, வெளியத்தில் பல மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை என வருகின்ற பொழுது அதை மையப்படுத்துவதற்கு ஆசைப்படுகின்ற பொழுது கூட இறைவனுடைய அழைப்பு வித்தியாசமாக இருப்பதை உணர்கிறார்கள். இறைவனுக்காய் தங்கள் திட்டங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் தாழ்த்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். உன் குடும்பத்தை, உன் நாட்டை, உன் இனத்தை விட்டுவிட்டு நீ செல், நான் காண்பிக்கின்ற நாட்டுக்கு என சொல்கின்ற பொழுது அப்படியே ஆபிரகாம் கடவுளுக்கு முன் தன்னை தாழ்த்தியவராய் புறப்பட்டு போவதை நாம் பார்க்கிறோம். இதுபோல் கடவுள் நம்மை ஒருவேளை அழைத்தால், அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தினால், எத்தனை பேர் நம்மிடம் இருப்பதை ஆபிரகாமை போல இழந்துவிட்டு கடவுளுடைய வார்த்தையை செயல்படுத்துவதற்காக நம்மை தாழ்த்தி கொண்டு நாம் காலடி எடுத்து வைப்போம். இந்த திருவருகை காலத்தில் மூன்று முக்கியமான கதாபாத்திரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து, எப்படி அவர்கள் கடவுளுடைய திட்டத்திற்கு முன்னால் தங்களை தாழ்த்தி கொண்டார்கள், அவர்களுடைய தாழ்ச்சியின் பயன் எப்படி அவர்களை உயர்த்தியது என்பதை நாம் பார்க்கலாம். புனித யோசேப்பு தனக்கு மன ஒப்பந்தமான பெண் அவர் கருவுற்றிருப்பதை அறிகிறார். வார்த்தைகளால் காயப்படுத்தவோ பலருக்கு முன்னால் அன்னை மரியாவை குற்றப்படுத்தவோ யோசேப்பிற்கு விருப்பமில்லை. மறைவாக அவரை விலக்கிவிட அவர் எண்ணுகிறார். அந்த நேரத்தில் கடவுள் விசேஷமான விதத்திலே அவருக்கு தோன்றி அவர் கருவுற்றிருப்பது கடவுளுடைய ஆவியாருடைய செயல் என சொல்லி எடுத்துச் சொல்கிறார். யோசேப்பு நினைத்திருந்தால், இல்லை இல்லை, எனக்கு இந்த பெண் வேண்டாம் என சொல்லி அவர் ஒதுங்கி இருக்கலாம், அன்னை மரியாவை ஒதுக்கி வைத்திருக்கலாம், இந்த ஊரில் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்கு வேற பெண்ணே கிடைக்காதான சொல்லி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக யோசேப்பு தன் பாதையிலே சென்றிருக்கலாம். ஆனால் கடவுள் வெளிப்படுத்தியதை அவர் நம்பினார். கடவுளுக்கு முன் தன் திட்டங்களை எல்லாம் தூக்கி ஓரமாக எரிந்துவிட்டு அவர் தன்னையை தாழ்த்தி கொண்டார். அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாவினுடைய பேறுகால வேதனையின் பொழுது அவர் மட்டும்தான் அன்னை மரியாவோடு அந்த வேதனையில் பங்கெடுத்தார். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஆபத்தென சொல்கின்ற போது அந்த குழந்தையையும் தாயும் பத்திரமாக தொலைதூர நாட்டிற்கு அந்த மனிதன் கொண்டு சென்றார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாள் வரை அவர் தன் விருப்பத்தை தன் திட்டங்களை ஒதுக்கி வைத்தார். கடவுள் வெளிப்படுத்தியதற்காக வாழ்க்கையின் இறுதி நாள் வரை தம்மை தாழ்த்தி கொண்டு அவர் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அன்னை மரியாளை பாருங்கள். அவருக்கு மன ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது. ஒரு கன்னி பெண் பல ஆசைகளோடு பல கனவுகளோடு இந்த சமூகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என சொல்லி அவர் கண்டிப்பாக கணக்கு போட்டு வைத்திருக்க கூடும். இருந்தாலும் கடவுளுடைய திட்டம் இது என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். வினா எழுப்பினாலும் கூட வினாக்கள் வழியாக தனக்கு வருகின்ற அழைப்பை தட்டி கழிப்பதில் அவர் ஆர்வம் காட்டவில்லை. அந்த வினாக்கள் வழியாக தன் குழப்பங்களுக்கு அவர் பதில் தேட முனைகிறார். கடவுளுடைய திட்டத்திற்கு அவர் சொன்ன பதில், ஆம், நான் கடவுளுடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என சொல்லி தன் வயதை, தன் தேவைகளை, தன் ஆசைகளை, தன் கனவுகளை, தன் தனிப்பட்ட எல்லா ஆசாபாஷைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை தாழ்த்துகிறார். ஆகவேதான் அவர் வணக்கத்திற்குரியவராய், வணக்கத்திற்குரிய எல்லா புனிதர்களையும் விட அதிகமான சிறப்பு வணக்கத்திற்குரியவராய் திருச்சபையால் கொண்டாடப்படுகிறார். மூன்றாவது மிக முக்கியமானவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பாலனாக பிறக்க இருக்கிறார். எல்லோருக்கும் பிறப்பதற்கு முன் நாம் எங்கிருந்தோம் என கேட்டால் பதில் தெரியாது. இறந்த பிறகு நாம் உடனடியாக எங்கிருப்போம் என சொன்னால் பலர் முழிப்பார்கள். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் ஒரு வாழ்க்கை, அதில்தான் நாம் கேள்விகள் எழுப்பிக் கொள்ள முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து விவிலியமும் குறிப்பாக பவுலடிகளாரும் என்ன சொல்கிறார்கள்? அவர் கடவுளுடைய வடிவில் விளங்கினார். பிறப்பதற்கு முன் அவர் கடவுளுடைய வடிவில் விளங்குகிறார். யோவான் எழுதுகிறார், தொடக்கத்தில் அவர் வாக்காய் கடவுளோடு கடவுளாகவே இருந்தார் என சொல்லி. அப்படிப்பட்டவர் நினைத்திருந்தால், தந்தை கேட்டவுடன் வேறு யாரையேனும் அல்லது வேறு வழிகளில் அவர் உலகத்திற்கு மீட்பை கொடுக்க முயற்சி செய்திருக்கலாம். இருந்தாலும் தான் இருக்கின்ற இந்த நிலை மக்களுக்கு மீட்பை கொடுப்பதற்கு ஒரு நாளும் தடையாக இருக்கக்கூடாது என சொல்லி அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் தன்னை அவர் தாழ்த்துகிறார். யாருக்கு முன் தாழ்த்துகிறார்? தன்னை கடவுளுக்கு முன்னால், தன்னுடைய தந்தையின் திட்டங்களுக்கு முன்னால் அவர் தாழ்த்துகிறார், இறங்கி வருகிறார். குழந்தையாக பிறந்தவர் வானக தந்தையை இந்த உலகிற்கு புதுமையான விதத்திலே, புதிய பார்வையில், புதிய கோணங்களில் வெளிப்படுத்தி மீட்பு என்றால் என்ன, அதை எப்படி நாம் எல்லாம் அடைய முடியும் என்பதை அவர் தன் வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்தி நமக்கெல்லாம் அவர் மீட்பின் நாயகனாக விளங்குகிறார். ஆகவேதான் பவுல் தொடர்ந்து எழுதுகிறார், எல்லா நாவுகளும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுகின்றன, விழுந்தாள்கள் எல்லாம் அவருக்கு முன் மண்டியிடுகின்றன என சொல்லி. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த மூவரும் இணைந்துதான் திருக்குடும்பத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். மூவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட தெரிவுகள், தனிப்பட்ட ஆசைகள் இருந்தாலும் மூவருக்கும் கடவுள் கொடுத்த அழைப்பு இது என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். மூவருமே கடவுளுக்கு முன் தங்களை தாழ்த்துகிறார்கள். ஆகவேதான் கடவுளுடைய பார்வையில் அவர்கள் வாழ்க்கையினுடைய பிற்பாதிகளை உயர்த்தப்பட்டு இன்று வரை நமக்கெல்லாம் திருக்குடும்பமாய் முன்மாதிரிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், நூற்றுவ தலைவன் மத்தேயுவும் லூக்காவும் யோவானும் இந்த பகுதியை பதிவிடுகிறார்கள். மத்தேயு நூற்றுவ தலைவனுடைய மகன் எனவும், லூக்கா நூற்றுவ தலைவனுடைய பணியாளன் எனவும், யோவானை படிக்கின்ற பொழுது அரசு அலுவலருடைய மகனிடம் சொல்லி ஒரே பகுதி அவர்கள் பதிவிடுவதை நாம் பார்க்கலாம். கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன? அந்த நூற்றுவ தலைவன் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத இனத்தை சார்ந்தவன் அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றி பின்னாளில் கிறிஸ்தவராக அவர் மாறியிருக்கலாம். ஆனால் இயேசுவை பார்க்க வந்த அந்த தருணத்தில் அவர் கிறிஸ்தவர் கூட கிடையாது. அவர் ஒரு வேற்று மதத்தையோ வேற்று நெறியையோ சார்ந்தவர், ஒரு புற இனத்தார். இருந்தாலும் அவர் ஓடி வந்து ஆண்டவருக்கு முன் தன்னை அவர் தாழ்த்தி கொள்கிறார். நூற்றுவ தலைவர் என்பது இன்றைய நம்முடைய சமகாலத்திலே மிக உயர்ந்த பதவிகளில் ஒன்று. அவர் சொல்வது போல, நான் செல்க என்றால் செல்வதற்கும், வா என்றால் வருவதற்கும், இதை செய் என சொன்னால் செய்வதற்கும் ஆட்கள் இருக்கிறது. இருந்தாலும் அனைவருக்கு முன்னால் அந்த மனிதன், ஐயோ எப்படி நான் என்னை இழக்க முடியும், நான் எப்படி இயேசு கிறிஸ்துவிற்கு முன்னால் என்னை தாழ்த்து கொள்ள முடியும் என சொல்லி அவர் யோசிக்கவில்லை. மாறாக அவர் இயேசுவுக்கு முன்னால் தன்னை தாழ்த்துகிறார். ஆகவே தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் உடலை நாம் உட்கொள்வதற்கு முன்னால் நாம் சொல்கின்ற ஜெபம் என்ன? ஒரு பிற இனத்தை சார்ந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் முழந்தால் படியிட்டு சொன்னதை தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் சொல்கிறோம். நீர் என் இல்லத்தில் இழந்துள்ள நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். அந்த மனிதன் தன் நிலையை, தன் பதவியை, தன் அதிகாரத்தை எல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு ஆண்டவரை சரணாகதி அடைகின்ற பொழுது எதற்காக அவர் ஆண்டவருடைய பாதத்தில் முழந்தால் படியிட்டாரோ அது அவருக்கு கிடைக்கிறது. நம்முடைய வேகமான உலகத்திலே சற்று படித்து விட்டால் போதும், நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைத்து விட்டால் போதும், குறிப்பாக அரசு அதிகாரியாகவோ அரசு அலுவலகங்களில் வேலை கிடைத்து விட்டால் போதும், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் என்பவர் ஆண்டுதோறும் திருவிழாவிற்கோ, கிறிஸ்து பிறப்பிற்கோ, புத்தாண்டியிற்கோ அல்லது உயிர்ப்பிற்கு மட்டும் சென்று பார்த்தால் போதும். எப்பொழுதாவது ஊர் பக்கம் சென்று வருகின்ற பொழுது இருக்கின்ற பணத்தை காட்டிக்கொள்வதற்காக ஏதேனும் ஒன்று உபயோகம் செய்து அவர் கொடுத்தார் இவர் கொடுத்தார் என சொல்லி ஆண்டவருக்கு முன் நம்மை தாழ்த்துவதல்ல, ஆண்டவருடைய இல்லத்திலும் ஆண்டவருடைய இறை சமூகத்திற்கு முன் நம்மை உயர்த்துவதற்கு, தம்மை உயர்த்தி கொள்வதில் பல மிக மிக குறியாக இருப்பதை நாம் காண முடியும். ஒரு நாளும் அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட செயல்கள் கிறிஸ்துவை உங்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு வரும் என நாம் எண்ணிவிடவே வேண்டாம். கிறிஸ்து தன்னை யாரெல்லாம் அவருக்கு முன் தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெளிப்படுத்துவார். அன்றைய சமூகத்தில் ஒரு மதிப்புமில்லாத இடையறைகளுக்குத்தான் அவருடைய பிறப்பு முதலிலே அறிவிக்கப்பட்டது. மிகப்பெரிய பணக்காரர்களுக்கோ பதவிகளை கொண்டிருந்தவர்களுக்கோ அல்ல. எளியவர்களை அவர் தேடிச் சொல்கிறார். இன்று பணம் வைத்திருந்தாலும் பதவி வைத்திருந்தாலும் மனதளவிலே கடவுளுக்கு முன்னால் ஒரு எளியவனாய், மனதளவிலே கடவுளுக்கு முன்னால் ஒன்றுமில்லாதவனாய், எப்பொழுதுமே கடவுளுடைய திட்டத்தை யார் ஒருவர் அறிந்து கொள்வதில் குறியாயிருந்து அந்த திட்டத்தை தன் பணிகளுக்கு மத்தியிலும் நிறைவேற்றுவதில் கண்டும் கருத்துமாய் இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து அவர்களுடைய இல்லத்திலும் உள்ளங்களிலும் தான் நிச்சயமாக பிறப்பார். இந்த திருவருகை காலம் பிறந்திருக்கிறது. கண்டிப்பாக எப்படியெல்லாம் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என சொல்லி நாம் கனவு கண்டிருப்போம். எதை பண்ணா சந்தோஷமா இருப்பேன், எப்படி என் இல்லத்தை ஜோடித்தால் நாலு பேர் பார்ப்பாங்க, இந்த வருஷம் எப்படி குடில் அமைக்கலாம். அன்பிற்குரியவர்களே, வெளி அடையாளங்கள் எப்பொழுதுமே நம்மை மகிழ்விற்கும். நாலு பேருக்கு முன்னாடி நமக்கு நல்ல பேரை சம்பாரித்து கொடுக்கும். உண்மையில் அலங்காரங்களை பார்த்தோம், அலங்கார விளக்குகளை பார்த்தோம், கடவுள் தன் மகனை அந்த இல்லத்தில் பிறக்க வைக்க திருவுளம் கொள்ள மாட்டார். இயேசு கிறிஸ்து நாற்றங்களுக்கு மத்தியில் அவர் தொழுவத்திலே பிறந்தவர், எளிமையை விரும்பினவர். கடவுளுக்கு முன் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். உங்கள் பதவி, உங்கள் அதிகாரம், உங்கள் பணம், சமூகம் உங்களை தூக்கி வைத்திருக்கின்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் தூக்கி ஓரம் வைத்துவிட்டு நூற்றுவ தலைவனைப் போல, அன்னை மரியாவைப் போல, பிடித யோசேப்பை போல, இயேசு கிறிஸ்துவைப் போல அவருடைய திட்டத்தை கண்டறிவதிலும் கண்டடைந்த பின் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதும் பொழுது நீங்கள் அவருக்கு முன் உங்களை தாழ்த்தி கொண்டால், யாக்கோபு நூல் சொல்வது போல நீங்கள் அவரை அணுகிச் சொல்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களையும் அணுகி வருவார். அவருக்கு முன் நீங்கள் உங்களை தாழ்த்தினால் அவர் உங்களை நிறைவாக உயர்த்துவார். இதுதான் திருவருகை காலம் கொடுக்கின்ற பரிசாகவும் பாடமாகவும் இருக்கின்றது. ஆகவே சொல்வதும் கேட்பதும் எளிதுதான். இதை செயல்படுத்த இந்த திருப்பலி உங்களுக்கு நிறைவான ஆற்றலை கொடுக்கட்டும். ஆமீன்.